சிங்கத்தின் கதை. ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை தமிழில் சொல்லும் நிகழ்ச்சி.
கடந்த வாரம் முதலாம் உலகப் போர் ஆரம்பித்த வேளை ஆஸ்திரேலிய அரசியல் எப்படி இருந்ததென்று பார்த்தோம். இந்த வாரம் இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்த பின்னர் வரையிலான காலத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்ற விடயங்களை பார்ப்போம். கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லப்படும் பாரிய பொருளாதார வீழ்ச்சியை உலகம் முழுவதும் அனுபவித்த போது ஆஸ்திரேலியாவும் அதிலிருந்து தப்பிக்கொள்ளவில்லை. ஆஸ்திரேலிய பிரதமராக லேபர் கட்சியின் ஜேம்ஸ் கலன் பொறுப்பேற்ற இரண்டாம் நாள் வால் ஸ்ட்ரீட் கிராஷ் ஆஃப் 1929 என்ற அமெரிக்க பங்குச்சந்தை வீழ்ச்சி ஏற்பட்டது. கான்பரா நகரில் ஆஸ்திரேலிய பிரதமர்கள் வாழ என்று கட்டப்பட்ட வீடு த லாட்ஜ் அப்போதுதான் கட்டட வேலைகள் பூர்த்தியாகியிருந்தது. மக்கள் பட்டினியால் வாடும்போது தான் ஆடம்பரமாக வாழ மாட்டேன் என்று கூறி ஜேம்ஸ் கலின் அந்த வீட்டில் வாழ மறுத்துவிட்டார். ஆனால் இவரது பொருளாதார கொள்கைகளை எதிர்கட்சியிலிருந்த நேஷனலிஸ்ட் கட்சி மட்டுமல்ல அவரது கட்சிக்காரர்களுமே எதிர்த்து வந்தார்கள். ஆஸ்திரேலிய வங்கிகளிடம் மட்டுமல்ல இங்கிலாந்தில் உள்ள வங்கிகளிடமும் ஆஸ்திரேலியா கடன்பட்ட நிலை. இதனை ஜேம்ஸ் கலின் நாட்டு மக்களுக்கு இவ்வாறு அறிவித்தார்.
Australia is facing today the gravest financial crisis in its history.
அந்த கடன்கள் எல்லாவற்றையும் பூரணமாக கட்டி முடிக்க வேண்டிய தேவை அதற்கடுத்த ஆண்டுகளில் வந்தபோது நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியராக இருந்த ஜாக் லாங் மறுத்துவிட்டார். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட சிட்னி ஹார்பர் பிரிட்ஜை திறந்து வைப்பதற்கு பிரித்தானிய அரச குடும்பத்திலிருந்து யாரையும் வரவழைத்து ஆடம்பரமாக பணம் செலவழிக்க மாட்டேன் என்றும் இங்கிலாந்தின் வங்கிகளின் கடனை அடைக்க மாட்டேன் என்றும் சூளுரைத்தார். அதற்காக அவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா? முதல் தடவையாக ஆஸ்திரேலிய கவர்னர் ஒரு மாநில பிரீமியரை பதவி விலகச் செய்தார்.
For the first time in the history of Australia, His Excellency the Governor, representing the King, had seen fit to dismiss his ministers because they were involving the Crown in illegal acts.
அதற்கடுத்த தேர்தலில் ஜாக் லாங் தலைமையில் லேபர் நியூ சவுத் வேல்ஸ் என்ற கட்சி பெயருடன் போட்டியிட்டு ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் 4 இடங்களை பெற்றிருந்தாலும் அவரைப் போலவே லேபர் கட்சியை பகைத்துக் கொண்டு பலர் நேஷனலிஸ்ட் கட்சியின் கூட்டணியாக ஆரம்பித்த யுனைடெட் ஆஸ்திரேலியா பார்ட்டி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. யுனைடெட் ஆஸ்திரேலியா பார்ட்டி என்று கூட்டணி அமைத்து 7 வருடங்கள் பிரதமராக இருந்த ஜோசப் லயன்ஸ் 1939 ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரதமராக இருந்த போதே மாரடைப்பால் காலமானார். இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு போல் பல பிரதமர்கள் பதவியில் இருந்தபோதே மாரடைப்பு வந்து மரணித்திருந்தாலும் பதவியில் இருந்தபோதே மாரடைப்பு வந்த உலக பிரதமர்கள் என்ற பட்டியலில் ஜோசப் லயன்ஸ் முன்நிற்கிறார். முதலாவது பெண் ஆஸ்திரேலிய பாராளுமன்ற உறுப்பினர் டேம் எனிட் லயன்ஸ் இவரது துணைவியார் என்பதும் இவர்களுடைய இரு மகன்களும் பிற்காலத்தில் அரசியலில் ஈடுபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஜோசப் லயன்ஸ் மரணத்தை தொடர்ந்து பிரதமரான ஏர்ல் பேஜ் 20 நாட்கள்தான் அந்த பதவியில் இருந்தார். ஆனால் மிக குறைந்த நாட்கள் ஆஸ்திரேலிய பிரதமராக இருந்தவர் என்ற பெருமையை அவர் பெறவில்லை. அவர் யார் என்பதை தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியொன்றில் அறிவீர்கள். யுனைடெட் ஆஸ்திரேலியா பார்ட்டி ராபர்ட் மென்சிஸை கட்சி தலைவர் என்று தெரிவு செய்ததால் அவர் பிரதமராகினார். ஆனால் கூட்டணியாக இருந்த யுனைடெட் ஆஸ்திரேலியா பார்ட்டிக்குள் பிளவுகள் வலுப்பட ஆரம்பித்தன. தன்னை கூட்டணி கட்சியும் ராபர்ட் மென்சிஸும் அவமதிக்கிறார்கள் என்று காரணம் காட்டி நேஷனலிஸ்ட் கட்சி தலைவராக இருந்த ஏர்ல் பேஜ் மீண்டும் அந்த கட்சியை தனியாக கொண்டு நடத்தப் போகிறேன் என்று கிளம்பிவிட்டார். அதைத் தொடர்ந்து பிரதமராக இருந்த ராபர்ட் மென்சிஸ் சிறுபான்மை அரசைத்தான் வழிநடத்த முடிந்தது. ஆனால் அவருக்கு வந்த சவால் உள்நாட்டோடு நின்றுவிடவில்லை. பிரதமராகுவதற்கு சில வருடங்களுக்கு முன்னர் சட்டமா அதிபராக இவர் கடமையாற்றிய போது ஜெர்மனியில் சில காலம் பணிபுரிந்தார். அங்குள்ளவர்களின் அரசியல் சிந்தனையை உணர்ந்தவராக ஜெர்மனி போலந்து நாட்டின் மேல் போர் தொடுத்தவுடன் ஆஸ்திரேலியாவும் போர்க்களத்தில் இறங்கிவிட்டது. இதனை அவர் இவ்வாறு அறிவித்தார்.
Here is the Prime Minister of Australia, the Right Honourable R.G. Menzies.
Fellow Australians, it is my melancholy duty to inform you officially that in consequence of a persistence by Germany in her invasion of Poland, Great Britain has declared war upon her, and that as a result, Australia is also at war. No harder task can fall to the lot of a democratic leader than to make such an announcement.
இரண்டாம் உலகப் போரின் போது பல தடவைகள் இங்கிலாந்து சென்று திரும்பிக் கொண்டிருந்தார் பிரதமர் ராபர்ட் மென்சிஸ். அந்த பயணங்கள் நீண்ட நாட்கள் எடுத்தது என்பது ஒரு விடயம். கட்டாய ஆட்சேகரிப்பு, பத்திரிகை செய்தி தணிக்கை, உளவு வேலை செய்பவர்களுக்கு அதிக சுதந்திரம் போன்ற பல கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இவரது ஆட்சிக்கு ஆஸ்திரேலியர்களின் ஆதரவு குறைந்துவிட்டது. இதே காலகட்டத்தில் லேபர் கட்சி தலைமைக்கு 3 பேர் போட்டியிட்டார்கள். அதில் ஒருவர் நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியராக இருந்த ஜாக் லாங், அடுத்தவர் கிம் எட்வர்ட் பீஸ்லி. இவருடைய மகன் பிற்காலத்தில் லேபர் கட்சி தலைவராகினாலும் அந்த பதவியை கிம் பீஸ்லி சீனியர் பெறவில்லை. லேபர் கட்சி தலைவரான ஜான் கர்டின் ஒரு போராளி தலைவராக கட்சிக்குள்ளும் பொதுமக்களாலும் பார்க்கப்பட்டார். 1941 நாடு திரும்பிய ராபர்ட் மென்சிஸ் கட்சிக்குள் தலைமை போட்டியை எதிர்கொண்டார். ஆர்தர் ஃபேடன் தலைமை பொறுப்பேற்று பிரதமராகினாலும் போர் நிலைமைகளை நன்கு அறிந்த ராபர்ட் மென்சிஸ் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சர், மினிஸ்டர் ஃபார் டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆக்கப்பட்டார். இதுவரை சிறுபான்மை கூட்டணி அரசை அமைப்பதற்கு துணையாக இருந்த ஆர்தர் கோல்ஸ் மற்றும் அலெக்சாண்டர் வில்சன் என்ற 2 சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லேபர் கட்சியுடன் சார அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் கௌரி அவர்களுக்கு ஒரு புதிய பிரச்சினை தோன்றியது. தேர்தலை நடத்துவதற்கு அது உகந்த சூழல் இல்லை. அதற்காக செலவு செய்ய நாட்டில் பணமும் இல்லை. கட்சி தாவிய இருவரையும் அழைத்து லேபர் கட்சி ஆட்சியமைத்தால் அதற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவீர்களா என்று கேட்டு அவர்கள் சம்மதத்துடன் ஜான் கர்டின் பிரதமராக லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தது. இது நடந்தது 1941 அக்டோபர் 7 அதற்கடுத்த வருடம் பிப்ரவரி 19 டாவின் நகர் மீது ஜப்பானியர்கள் சரமாரியாக குண்டு தாக்குதல் ஒன்றை நடத்தினார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்த பின்னர் ஆஸ்திரேலிய மண்ணில் நிகழ்ந்த முதல் வெளிநாட்டு தாக்குதல் இதுவாகும். அதற்கு பதிலடியாக ஆஸ்திரேலியர்கள் அனைவரையும் போரில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார் பிரதமர் ஜான் கர்டின்.
That means clearly and specifically that every human being in this country is now, whether he or she likes it, at the service of the government to work in the defense of Australia.
இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின்னர் ஆஸ்திரேலியா எப்படியான நாடாக மாறியது என்பது குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம்.
தேசத்தின் கதை நிகழ்ச்சி எழுத்தும் தயாரிப்பும் குலசேகரம் சஞ்சயன்.